ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்றி எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 28-34 முடியும். மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இரையாற்றியே நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் ஒரு அருமையான ஆத்தும பயணத்தை மேற்கொள்ளுகிற காலம். அந்த ஆத்துமாவில் ஒரு பயணம் உண்டு. அந்த பயணத்தை நீங்கள் இந்த தவக்காலத்தில் மிகச்சரியாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அது கடவுளுக்கு மகிமையும் பெருமையுமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்ன நமக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்குற போது, அவர் மனம் தளர்ச்சி அடையாதபடி அவர் நம்மை பேணி காக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு 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 அபிஷேகமாக இதை நான் பார்க்கிறேன். இசையா 57:16 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன், ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்துவிடும். பாருங்க, அப்போனா மனித ஆவிக்கு தளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத நம்முடைய இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அது எந்த ஆவி, மனித ஆவின்னா எப்படிப்பட்ட அது ஆவின்னா எங்கிருந்து வந்தது? அவரே சொல்கிறாரு, நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த மனித ஆவி, நம்ம ஆவி நமக்குள்ளே இருக்குன்னு நம்புகிறோமே, அந்த ஆவியினுடைய நிலை எங்கிருந்து வந்ததுன்னா கடவுள் தோற்றுவித்த ஆவி. அதனால தான் இந்த உயிர் பிரிந்த உடனே அந்த கடவுளை நோக்கி போகணும்னு ஆசைப்படும். அப்போ எந்த உயிர் கடவுளை நோக்கி போக ஆசைப்படும்னா, இந்த உலகத்தில் அந்த கடவுளுடைய கிருபைக்குள்ளே வாழ்கிற பிள்ளைகள் தான், அந்த ஆத்துமாக்கள் தான் கடவுளை நோக்கி போக ஆசைப்படும். நிறைய மக்களுடைய அந்த இறப்பு அனுபவங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற, இறந்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்தவங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த அனுபவத்தை கேட்டு பெற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ஒளியை பார்த்தேன், அங்கே ஒரு பெரிய ஒரு மெகா லைட், லைக் ஏதோ ஒரு பெரிய வெளிச்சம், அதை நோக்கி நான் வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது என் ஆத்மா என்பதை அவர்கள் பல இடங்களிலே பலர் வந்து ஒரே விதமான அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறதை நம்ம கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போது கடவுள் வந்து இந்த மனித ஆவியை, அவருடைய ஆவியை என்ன செய்கிறாரு, அவர் தோற்றுவித்த அந்த ஆவியை தளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கிறாரு. அப்படி தளர்ச்சி உறாத அந்த ஆவி ஆண்டவருக்குள்ள நிறைவான பயணத்தை மேற்கொண்ட பிறகு அந்த ஆவியை அவர் மீண்டும் தன்னகத்தே எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், பைபிள் சொல்கிறது, நம்ம அதுக்குத்தான் இந்த வார்த்தையெல்லாம் தியானிக்க அழைக்கிறோம். ஆண்டவருடைய அந்த வார்த்தையினுடைய ஆழம் வந்து நமக்கு அதுக்கு உதவி செய்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. பாருங்களேன், சீராக்கி ஞான நூல் 22:16 ஆண்டவருடைய வார்த்தை, கட்டடத்தில் இணைக்கப்பட்ட மர உத்தரங்களை நிலநடுக்கத்தால் கூட அசைக்க முடியாது. ஆழ்ந்த சிந்தனையில் முதிர்ச்சி பெற்ற உள்ளம் கொண்டவர்கள் எந்த குழப்பத்திலும் தளர்ச்சியுற மாட்டார்கள். அப்போ மனசு தளர்ச்சியடையாத நிலை எப்போ வரும்னாக்க, ஆழ்ந்த சிந்தனையில் முதிர்ச்சி உள்ளம் கொண்டவர்கள். அப்போ இந்த ஆழ்ந்த சிந்தனை எங்கே வர முடியும்னா, கடவுள் சார்ந்த காரியத்தில் தான் இந்த ஆழ்ந்த சிந்தனை வர முடியும், நிறைவான சிந்தனை வர முடியும். அதனால தான் நீங்கள் காலையில் தியானம் செய்யுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்கன்னு நம்ம அழைப்பு விடுக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நீங்கள் ஜபத்தாலும் தபத்தாலும் தான தர்மத்தாலும் நீங்கள் நிறைவான ஒரு இந்த முதிர்ச்சிக்குரிய பயணத்தை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாங்களும் அதை உங்களுக்கு அழைப்பாக ஆண்டவருடைய பெயராலே வைக்கிறோம். இன்றைக்கு கடவுள் பாருங்க ஒரு அருமையான ஒரு செய்தியாக மாட்கின செய்தியால் நமக்கு பேசுவதை நம்ம பார்க்குறோம். அதில் மறைநூல் அறிஞர் போய் கேட்குறாரு, எது வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை? இது மாற்கு நற்செய்தி குறிப்பிடுகிற ஒரு பகுதி. இதில் பார்த்தீங்கன்னாக்க, ஏசு சொல்கிறார், இஸ்ரேலே கேள், பாருங்கள் இஸ்ரேலே கேள். யார் இஸ்ரேல்? ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டதை போய் என்கிட்ட வந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, நான் இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை இருக்கிறேன் அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த மகனுக்காக நான் முதன்முறை அந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. கேட்டது சரிதானே, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை நம்ம ஏன் இங்கே சொல்கிறோம்? அப்போ தான் வேதத்தை போய் புரட்டி படிக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது, இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் குலத்தில் ஒருவன் பிறந்ததினாலேயே அவன் இஸ்ரவேல் ஆகிவிட முடியாது. ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இஸ்ரவேல் என்ற அவர்கள் உயர்வார்கள், பெயர் பெறுகிறார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்தா, யூ ஆர் இஸ்ரவேல், நீ தான் இஸ்ரவேல், நீ தான் யாக்கோபு. ஆண்டவர் நமக்கு தான் சொல்கிறார், இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். அப்போ அவர் எப்படி நீ அன்பு செய்யணும், முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட, முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு மனத்தோட, முழு ஆற்றலோட அப்படின்னு ஆண்டவராகிய கடவுளுடைய அன்பு கூறுவாயாக. இது முதன்மையான கட்டளை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு இயேசு சொல்லிட்டார். மறைநூல் அறிஞர் என்ன செய்கிறார் பாருங்கள், திருப்பி அதை உள்வாங்கி அவர் சொல்கிறாரு, நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீங்கள் சொன்னது உண்மைதான். முழு இதயத்தோடும், அவர் ஒரு வார்த்தையை மாற்றிக்கிறார் பார்த்தீங்களா, முழு இதயத்தோடும், அந்த முழு அறிவோடும், முழு ஆற்றலோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு செலுத்துவது போல் அடுத்திருப்பவர்களிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். இதை சொன்ன உடனே இயேசு என்ன செய்யலை, அதுக்கு மாற்று கருத்து சொல்லலை. பாருங்க, அவர் சொல்கிறாரு, அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம். அப்போது இயேசு இதை ஏற்றுக்கொள்கிறார், அவர் அறிவு தெளிவோடு பதிலளித்திருக்கிறார், அறிவு திறனோடு பதில் அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவரிடத்தில் நீர் என்ன சொல்கிறார் இயேசு, நீர் இரையாட்சியின் என்று தொலையில் இல்லை, தொலையில் இல்லை தான், நான் இரையாட்சிக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லலை. அப்போ பாருங்கள், இரையாட்சிக்குள் இல்லை என்பதன் பொருள் என்ன, நீ நீ வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ இரையாட்சிக்குள் இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த மனுஷன் இரையாட்சிக்கு வெளியில் தான் நிற்கிறான், ஆனால் பக்கத்தில் நிற்கிறான், இஸ் வெரி நியர் டு தட். அப்போது நான் இரையாட்சிக்குள் இருக்க என்ன செய்யணும்? இன்றைக்கி ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்துட்டே இருக்கிறார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த நெறிமுறைகள், அந்த காரியங்கள் பாருங்கள், ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும், ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். பாருங்கள் வேதத்தினுடைய பக்கங்கள் சீராக்கி ஞானம் 6:37 பார்க்குறோம். ஆண்டவரின் நெறிமுறைகளை எண்ணிப்பார், அவருடைய கட்டளைகளை ஒருபோதும் எப்போதும் உள்ளத்தில் இருத்து, அவரே உன் உள்ளத்திற்கு தெளிவூட்டுவார், நீ விரும்பும் ஞானத்தை உனக்கு அருள்வார். அப்போ ஆண்டவருடைய நெறிமுறைகளை நம்ம உள்ளத்தில் வைத்து பாதுகாத்து நம்ம என்ன செய்யணும், அதை கடைபிடிக்கிற போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திற்கு தெளிவூட்டுகிறார், எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் நம்ம ஒரு தாறுமாறான ஒரு வாழ்க்கை முறையும் பார்க்குறோம். தாறுமாறான வாழ்க்கை முறை, ஒரு குடும்பம் என்கிற நிலையில் நம்ம பார்க்குற பொழுது ஒரு கணவன் மனைவி பாருங்கள், உயர்ந்த நிலையில் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் ஒரு புள்ளியில் அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறிப்போகிறது. பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகிய நிலை அல்லது திருமணத்திற்கு அவர்கள் தயாராக இருக்கிற நிலை, அப்படின்னா அவங்க வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் தாய் தவறி போகிறது, தந்தை தவறி போகிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் தகப்பன் என்ன செய்தார், தன் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அவங்க எல்லாம் அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தகப்பன் நமக்கு நன்மை செய்வார்னு இந்த மனிதர் வேறு ஒரு பெண்ணோட அவர் என்ன செய்தார், போயிட்டார். எனக்குள்ளே எழுந்த கேள்விகள் இந்த அந்த குடும்பத்தை பார்த்த பொழுது எனக்குள்ளே எழுந்த கேள்விகள் இதுதான். அந்த குடும்பத்தில் ஒருவேளை மனைவியினுடைய அன்பு அவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 3-4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள் என்று நமக்கு பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய அன்பு கூடவா அவருக்கு உணர முடியாத ஒரு நிலையில் இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. அந்த பிள்ளைகளுடைய அன்பை கூடவா உணர முடியாத நிலையில் அந்த மனிதன் கண் குருடாகி போனது, உள்ளம் மழுங்கி போனதா. சரி, ஒரு குழந்தை சரி விட்டுறலாமே, அதில் இருக்கக்கூடிய 3-5 குழந்தைகள் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளில் ஒரு குழந்தையினுடைய அன்பு கூடவா அந்த மனிதனை கட்டி வைக்க முடியவில்லை. பாருங்கள், அப்போது ஏதோ அடிப்படையில் ஏதோ ஒரு தவறு ஒன்று நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் நம்முடைய ஆழமான உள்ளத்தில். அப்போ அந்த அடிப்படை தவறு எது என்ன செய்கிறது, நம்ம எல்லாவற்றையும் செய்யலாம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம், பலிகளை ஒப்பு கொடுக்குறோம், பூ செயலுதுறோம், ஆண்டவர் கொடுக்குற கேட்குற காணிக்கையை கொடுக்குறோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன், எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர். ஆனால் எங்கேயோ தப்பு நடக்குது, அது எங்கே, அதைத்தான் நம்ம இப்போ யோசிக்கிறோம், அதைத்தான் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுறார். ஞானம் நிறைந்தவன் எவனோ, அதுதான் இந்த வசனத்தை இந்த முதல் வாசகத்தை உசையா நூலிலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். கடவுள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவன் உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு நிறைய பேர் பகுத்தறிவாளர்கள்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறாங்க, கடவுளை விட்டு விலகி நிற்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கடவுளை விட்டு விலகி இருக்கிறாங்க, அவங்க நன்மைத்தனத்தெல்லாம் ஏற்றுக்கிறாங்க, உலகத்தினுடைய ஒரு ஆர்டரை ஏற்றுக்கிறாங்க, உலகத்தில் நேர்மையாக இருப்பது நன்மை செய்வது அதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த நன்மைத்தனத்தினுடைய ஊற்றாக இருக்கிற தெய்வத்தை உளமாற ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு நிலை உண்டு பாருங்களேன், அந்த நிலை இன்றைக்கு நம்ம சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் நம்ம பார்த்த அந்த தலை சிறந்த கட்டளையினுடைய அடையாளத்தை நம்ம மத்தேயு நற்செய்தியில் 22 அதிகாரத்திலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நற்செய்தியிலே போய் பார்க்குற போது போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆண்டவர் இதே வார்த்தைகளை சொல்லிட்டு சொல்வார், முதன்மையான கட்டளை முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட முழு மனத்தோட நீ கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு செலுத்து, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயா என்பது இதற்கு இணையான 2 கட்டளை. மார்க் நற்செய்தியாளர் பாருங்கள், அதுக்கு இந்த வார்த்தை இணையான அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் அவர் அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறாரு, இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை. அவள் இரண்டு பேருமே வார்த்தைகளில் வித்தியாசப்பட்டாலும் இதுக்கு இணையான கட்டளைன்னு மத்தேயு சொல்கிறாரு, இவற்றை விட அப்படின்னு முதல் கட்டளை ரெண்டு கட்டளையும் சேர்த்து மார்க் நற்செய்தியாரை சொல்லிட்டார், இந்த ரெண்டு கட்டளை விட மேலான கட்டளை எதுவுமே கிடையாது அப்படின்னு. அப்போ இரண்டு கட்டளை இணைந்த ஒரு பாத்திரமாக நிற்கிறது, இரண்டு இணைந்த தளத்திலே பயணிக்கிறது. ஆகவே தான் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம கட்டளைகளை ஆண்டவருடைய நெறிமுறைகள் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த நெறிமுறைகளினுடைய ஆழத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஞானம் நிறைந்தவன் எவனோ, பகுத்தறிவுள்ளவன் எவனோ, ஆண்டவர் அதெல்லாம் சொல்கிறாரு, அவன் உணர்ந்து கொள்ளட்டும், ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். இப்போ நமக்கு தெரியுது இதுதான் ஆண்டவருடைய நெறி அப்படிங்கிறது, அதை அறிந்து செயல்படுவது தான் ஆண்டவருடைய அடிப்படை ஒரு ஆழமான விஷயம். அதை செயல்படுத்துகிற போது அந்த அங்கே என்ன வருது, நீங்கள் இறையரசுக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ அந்த மனுஷன் வந்து ஒரு பெரிய போதகர், அவர் என்ன சொல்கிறாரு, விளக்கம் சொல்கிறாரு சட்டத்திற்கு. அவர் கடவுள் கேட்ட கேள்விக்கு அவர் இன்னும் அதிகப்படியான ஒரு ஆழமான விளக்கத்தை வைக்கிறாரு. கடவுள் சொல்கிறார், வெரி குட், நன்று போதகரே, நீங்கள் வந்து நல்லா சொல்லிட்டீங்க, மறைநூல் அறிஞரே நல்லா சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் இறையாட்சிக்கு அருகில் இருக்கிறீங்க, தொலையில் இல்லை, தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்கிற, ஆனால் இறையாட்சிக்குள்ளே இல்லை. அப்போ அந்த இறையாட்சிக்கு உள்ளே இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, அவர் செயல்படுகிற அடையாளமாக மாறணும். எது நேர்மையானது, எது கடவுளுடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்டது என்பதை அறிந்து செயல்படுவது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் நம்ம அதுக்குத்தான் அழைக்கப்பட்டுறோம். பாருங்களேன், இன்றைக்கி தவ காலத்தில் வந்து நம்ம சிறப்பாக ஆண்டவர் நிறைய காரியத்தை உணர்த்திட்டே இருப்பார். இந்த வாரம் திங்கட்கிழமை வந்து ஒரு வாசகம், ஒரு வாசகம், நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் வந்தது. நீங்கள் அதை கடந்து பயணித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நாசிரியத்திற்கு வந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறுறாரு, சொந்த ஊரில் வந்து இறைவாக்கினர் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதை சொல்கிறாரு. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலேருந்து அந்த வசனம் வாசிக்கப்பட்டது, நற்செய்தி வாசகம். அவர் சாரிபாத் பெண்ணினுடைய ஓமையை சொல்கிறாரு, நாமானினுடைய ஓமையை சொல்கிறாரு. அதுதான் முதல் வாசகமும் நாமானினுடைய தொழுநோயினுடைய அடையாளமாக இருந்தது. அப்போ அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, இவங்களுக்கு தான் இந்த இது நடந்தது, மற்றவங்க யாருக்கும் நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனேயும் பாருங்கள், வேறு விளக்கமே சொல்லலை, ஆனால் அவங்க புரிந்து கொண்டாங்க. அங்கே இருக்கிற மறைநூல் வல்லுநர்கள் பரிசெயர்கள் அதை புரிந்து கொண்டு என்ன செய்தாங்க, தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். எஸ்கேப் ஆகி போயிட்டார். கடவுளே, இயேசுவே எஸ்கேப் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூட நடந்திருக்கிறது பாருங்களேன். அப்போ பாருங்கள், அவங்க ஒன்றும் அறிவெளிகள் அல்ல. ஆண்டவர் அந்த ஒரு பொடி வச்சு சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஒன்றை உள்ளே வைத்து அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொண்டார்கள். அங்கிருந்த யாவரும் புரிந்து கொண்டு என்ன செஞ்சுருக்கணும், அவங்க கடவுள் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறாரு, நீ ஒழுங்காக இல்லைன்னா இறையாட்சி, இறையாட்சி என்பது வேறொருத்தருக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் அவங்க என்ன நினச்சாங்க, நீ தான் நல்ல மக்கள், நீங்கள் தான் நல்ல இனம், உங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இயேசு அதை சொல்லலை. சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை, ஏன்னா நீ வந்து உன் மனமேட்டிமையில் நிற்கிற, நீ உனக்கு எல்லாம் தெரியும்னு நிற்கிற, அதனால் ஆண்டவர் இந்த இடத்துல மகிமை அடையலை. அப்படிப்பட்ட இனத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அருவறுக்கிறார், வெறுத்து தள்ளுவார் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு தான் சாரிபாத், அவர் யூத இனத்தை சாராத பெண், அவர் வேறு ஒரு இனத்தை சார்ந்த பெண், நாமான் சிரியா நாட்டிலிருந்து வந்த மனுஷன். பாருங்கள், ஆண்டவருடைய அடையாளங்கள் இப்படித்தான் வெளிப்படுதுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன வந்தது, கோபம் கனன்றது, சீற்றம் எழுந்தது. அந்த சீற்றம் எவ்வளோ தூரம் போச்சு பாருங்களேன், இயேசு இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரே, ஐயோ நாங்கள் மாற வேண்டுமே, இந்த போதகர் ஏதோ ஒன்றை உரைக்கிறாரே என்று அவங்க என்ன செய்யலை, மனம் மாறணும்னு நினைக்கல, மாறாக வெகுண்டு எழுந்தார்கள், கொதித்து எழுந்தார்கள். இன்னைக்கு இந்த சமூகத்தில் நன்மையை உரைக்கிற போது, நான் இது தீமையப்பா, இந்த தீமையை நீ விட்டு வெளியில் வரணும்னு சொல்லுகிற போது நம்ம உடனே என்ன நடக்கிறது, அந்த நபரோ அந்த சமூகமோ வெகுண்டு எழுகிறது. இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பார்க்கலாம், யாராவது ஒரு நல்லது செய்கிற ஒரு அரசியல்வாதியோ அரசியல் தலைவர்களோ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் உண்டு நம்முடைய ஊர் நாட்டில், நம்முடைய ஊர்களில். உடனே அவர்களை என்ன செய்ய பார்க்குறாங்க, கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. இதுதான் அப்போ நடந்தது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்குற போது, அவங்க உள்ளத்தில் தொழுநோய் பிடித்திருந்தது. நாமானுக்கு தொழுநோய் பிடிச்சிருந்துச்சு உடலில். அவன் போய் அந்த எலிசா இறைவாக்கினரை பார்க்க போகும்போது அந்த இறைவாக்கினர், எலிசா இறைவாக்கினர் என்ன செய்யலை, வெளியில் வரல. அவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கேக்கசிங்கிற அவருடைய வேலைக்காரனை அனுப்பி வைக்கிறார். அந்த கேக்கசி போய் சொல்கிறான், அங்கே இருக்கிற குளத்தில் போய் 7 தடவை குளிச்சுட்டு போக சொல்லிட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கோபம் இருக்கிறது. இந்த இறைவாக்கினர் வெளியில் வரல, என்னைய பார்க்கலை, என் மீது அவருடைய கரங்களை அப்படியே அசைத்து மந்திரங்கள் போடலை. பாருங்களேன், இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே நம்பிக்கை. இப்போ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரவங்க கேட்பாங்க, ஃபாதர் ஏதாவது கயிறு ஏதாவது கொடுப்பீங்களா, ஏதாவது தகடு கொடுப்பீங்களா. சில பேர் அறியாத பிள்ளைகள் கேட்குறாங்க, ஏன்னா சில பேர் கொடுக்குறாங்க. சில பேர் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஜெயிக்காது, இந்தா இதை வச்சுக்கோ. அப்போது தன் ஆண்டவருடைய வார்த்தையைத்தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத உணராத மனுஷன் தான் என்ன செய்கிறான், ஏதோ ஒன்றை கொடுக்குறான். கொடுத்து இது உனக்கு உதவி செய்யும், நீ கையில் கட்டிக்கோ, இடுப்பில் கட்டிக்கோ, கழுத்தில் கட்டிக்கோ, நான் சொல்கிற வார்த்தை செயல்படாதப்பா, இது இந்த கயிறு வேலை செய்யும் அப்படி சொல்கிறேன். இந்த தாயத்து பாருங்கள், இந்த மெழுகுதிரி, இந்த மாலை, இந்த பூ, நீ எதை வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் யார் கடந்து சென்றாலும் அது அருவறுப்பான காரியம். கடவுள் அதைத்தான் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான காரியம் என்று சொல்லுகிறார். தயவு செய்து நம்ம இதை அறிவு தெளிவோடு பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அறியாத பொழுது அவர்கள் சிலை வழிபாட்டுக்குள் தான் இருக்கிறார்கள் என்று நம்மால் 100% உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திருவையில் சிலை வழிபாடு கிடையாது. திரு அவை வழிநடத்துகிறபடியாக சொல்லுகிறேன், திரு அவை நம்முடைய நம்மை வழிநடத்துகிற அந்த விதத்திலே சிலை வழிபாடு கிடையாது. ஆனால் மக்கள் அவரவருக்குரிய வழிபாட்டை கையில் எடுத்து செயல்படுகிற விதத்தை பார்க்கிற போது அங்கே சிலை வழிபாடு இருக்கிறதாக தெரிகிறது. அதைத்தான் மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள். மக்களுடைய அந்த வழிபாடு வழிபடுகிற விதத்தை பார்க்கிற பொழுது பூசை நடந்துகிட்டு இருக்கு, நற்கருணை ஆண்டவர் இங்கே எழுந்தேற்றம் செய்யப்படுகிறார், ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார். அப்போ உள்ளே வர ஒரு கிறிஸ்தவ மனுஷன் என்ன செய்யணும், ஆண்டவரை அறியாதவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர் வராங்க, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஆண்டவருடைய நற்கருணைங்கிற அபிஷேகத்தை உள்வாங்கி இருக்கிற, பாவ அறிக்கை செய்ய கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற, அருட்சாதனங்களுடைய ஆழத்தை அறிய செய்து அறிய பண்ணியிருக்கிற அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் உள்ளே வரும்போது என்ன செய்யணும், எது உயர்வான அபிஷேகம் என்பதை அறிய வேண்டும். அவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே நான் பலி நடந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே போய் புனிதர்களுக்கு அவங்க பக்கத்தில் ஒரு ஆராதனையே ஒரு என்னது ஒரு வணக்கத்தை செலுத்திக்கிட்டு இருப்பாங்க, உயர்வை அங்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது என்ன, அதுதான் நம்ம சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான காரியம் என்று சொல்கிறோம். ஒரு பூ அள்ளிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டா எனக்கு எல்லாம் விடுதலை அடைஞ்சிரும்னு நினைக்கிற நினைப்பு, ஒருவர் எனக்கு இந்த பொருளை கொடுத்தாரு, இந்த பொருளை கொண்டு போய் வச்சிருந்தா வச்சு ஜெபிச்சா எனக்கு விடுதலை அடைந்துரும் நினைக்கிற அந்த நினைப்பு, இந்த பொருள் எனக்கு விடுதலை கொடுக்கும், பணம், இன்றைக்கி பணம் தாங்க எல்லாத்துக்கும் முக்கியம், அந்த பணம் இருந்தால் எல்லாம், இன்றைக்கி செத்த பணம் கூட பணம்னா வாயை திறக்கும், அதனால் பணம் இருந்தால் போதும் என்று நினைக்கிற அந்த எண்ணம், எவ்வளோ பணம் இருந்தாலும் என்னங்க, வாழ்க்கையில் இச்சை தாங்க ரொம்ப முக்கியம், இந்த உடம்புக்கு தானங்க இந்த வாழ்க்கையே இருக்குது, இங்கிட்ட சாப்பாடு சாப்பாடு, இங்கிட்ட பார்க்குறத பாரு, அங்கிட்ட செய்கிறத செய், இப்படி ஓடுகிற அந்த மனநிலை, இதைத்தான் பவுலடியார் சிலை வழிபாடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதை அறிவறுக்கிறார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட தொழுநோய் பிடித்த ஒரு உள்ளம் நமக்குள்ள இருக்குது, மனமேட்டிமை, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு சகோதரியை ஒரு வெளி தேசத்திலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, கண்ணீர் விட்டு அழுறாங்க, தன் பிள்ளைகளை குறித்து அழுகுறாங்க, தன் பிள்ளைகள் தரம் கட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முற்படுறாங்க. ஃபாதர், நாங்கள் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைகள், நாங்கள் எந்த விதத்திலையும் என் பிள்ளைகளுக்கு குறை வைக்கல, எல்லாம் நிறைவாய் கொடுத்தோம், ஆனால் பிள்ளைகள் உணர மறுக்கிறாங்க. ஃபாதர், எங்களுடைய தேசத்தில் அந்த பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, நாங்கள் அடக்க முடியாது, ஏன்னா அவங்க போலீஸுக்கு போவாங்க. பாருங்க, இந்த சமூகம் கூட தீயவர்கள் பக்கம்தான் சாதகமாக இருக்கிறது. நம்ம ஊர்லலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, டீச்சர்கிட்ட போய் அப்பா அம்மா கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலெல்லாம் உரிங்கன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தோலை உரிச்சு சாவடிச்சிருன்னு இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுங்க, பிள்ளைய பர்ஃபெக்ட் பண்ணுங்க, அவனை வந்து நேரிய வழியில் நடக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்க, அதுதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு சமூகம் உங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, தீயவன் வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறான். இந்த தொழுநோய் பிடித்திருக்கிற நாமானினுடைய அந்த உள்ளம் பாருங்களேன், அது ஏற்க மறுக்கிறது. என் ஊரில் இல்லாத ஆறா, உன் ஊரில் இருக்குதா, உன் ஊரில் இருக்கிற அந்த யோர்தான் நதி பாரு இத்தினோண்டு ஓடுது, என் ஊரில் அந்தந்த பெரிய நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மனமேட்டிமையை உயர்த்தி வைச்சான். இன்றைக்கி நாமும் கூட பல வேளையில் உள்ளத்திலே தொழுநோய் பிடித்த பிள்ளைகளாக, மனமேட்டிமையை உயர்த்தி வச்சிருக்கிறோம் இந்த பாவங்கள் காரியங்கள் வழியாக. இதெல்லாம் சிலுவை சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான காரியங்களா இருக்கிறது. சிலை வழிபாடு அப்படிங்கிறது எங்க துவங்கிருச்சுன்னா ஆதாமிய வாழ்க்கை துவங்கிருச்சு. எப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை அந்த மரத்தின் மீது வைத்தார், இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். எப்போ அவர்கள் இந்த மரத்தின் கனியை நான் சாப்பிட்டா எனக்கு எல்லாம் மாறும் என்று நினைத்தார்களோ அப்பொழுதே சிலை வழிபாட்டுக்கான தலங்கள் அமைக்கப்பட்டு விட்டது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தொழுநோய் என்பது உடலில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளத்தில் இருக்குது. அந்த உள்ளத்தினுடைய தொழுநோயை மாற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த நாமானுங்கிற மனுஷன், அவன் யாவே தெய்வத்தை அறியாதவன் பாருங்க, சிரியா தேசத்திலிருந்து வந்தான். அவன் யார் சொல்ல கேட்டு வந்தான், வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற ஒரு அடிமை பெண் சொல்ல கேட்டு வந்தான். அவன் முதல்ல கோபப்பட்டது உண்மைதான், ஆனால் பக்கத்தில் இருக்கிற படைவீரன் சொன்னான், ஐயா அவர் என்ன உன்னை மண்ணை வெட்ட சொன்னாரா மலையை உருட்ட சொன்னாரா? அவர் மண்ணை வெட்டவும் சொல்லலை, உன்னை மலையை உருட்டவும் சொல்லலை, போய் குளிப்பான்னாரு. சொல்கிறத முதல்ல செய்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஐயா அப்படின்னு சொன்னான். பாருங்க, அந்த மனுஷன் முதல்ல அந்த நாமான் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார பெண் சொல்லு கேட்டு அரசன்டேந்து லெட்டர் வாங்கிக்கிட்டு வந்தது ஒரு பெரிய விஷயம். இங்கே படைவீரன் வந்து தன் கண்ணை திறக்கும் போது நீ யாரா எனக்கு சொல்கிறதுன்னு அவன் கத்தி எடுக்கலை. அவன் உடனே அந்த வார்த்தைகளை உள்வாங்கி தன் மனமேட்டிமையை அந்த வார்த்தையினாலே அவன் என்ன செய்தான், சிதறடித்தான். அவன் அதை ஏற்றுக்கொண்டான், உடனே கீழ்ப்படிந்தான், போனான், கழுவினான், தொழுநோயிலிருந்து நீக்கப்பட்டான். மனமேட்டிமை எங்கே உடைக்கப்படுகிறதோ, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற அந்த உணர்வு எங்கே உடைக்கப்படுகிறதோ அங்கே வல்லமை பெருகுகிறது. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் நேர்மை நியாயம் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளே. இன்னைக்கு ஞானம் நிறைந்தவன் எவனோ, பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற நெறி சரியாத்தான் இருக்குன்னு நம்புகிற அந்த மனநிலை. அப்போ ஆண்டவர் யாருன்னு அறியணும் முதல்ல, பைபிள் வாசிக்கணும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார் பாருங்களேன். எசேக்கியேல் 20:11, வாழ்வளிக்கும் என் நியமங்களை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வு தரும் என் நீதி நெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், அவற்றை கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இதுதான் இறை அரசுக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளம். கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர். கடைபிடிப்போர் வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லலை, கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர். என் அன்பு இறை சமூகமே, இன்றைக்கு நாமும் கூட பல்வேறு விதமான இந்த மனமேட்டுமையினுடைய அடையாளமாக இருக்கிற இந்த தொழுநோய்க்குள்ளே கிடந்து இந்த சமூகம் தவிக்கிறது. தாய் தந்தைக்கு அந்த திருமண ஆசீர்வாதத்தை, அதாவது திருமணத்தை குறித்த முடிவெடுக்கிற அந்த பாக்கியத்தை கொடுக்க விரும்பாத பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் பெருகி கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆசிரிய பெருமக்களை மதிக்க தெரியாத பிள்ளைகள் மாணவியர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. ஆசிரியர்கள் கண்டிக்கிறார்கள் என்று ஆசிரியர்களை அவமானப்படுத்துகிற, அவர்களை வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் போட்டு அசிங்கப்படுத்துகிற அந்த உள்ளம் கொண்டவர்கள் உண்டு. இதோ இந்த சமூகத்திற்காக உழைக்கிற அந்த சமூக ஆர்வலர்கள், சமூகத்துக்காக நீதிக்காக போராடுகிற பிள்ளைகளை அவமானப்படுத்துகிற வேதனைக்குரிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இன்றைய சமூகத்தினுடைய தொழுநோய்க்கான அடையாளங்களாக நான் வைக்கிறேன். என் அன்பு இறை சமூகமே, நான் எனக்குள்ளே முதல் மாற்றத்தை வைக்காமல் போனால், நான் எனக்கும் எனக்குள்ளேயே ஒரு தொழுநோய் பிடித்த மனநிலை, நான் இருக்கக்கூடிய குடும்பத்திற்குள்ளே நான் ஒரு நாற்றம் எடுத்த ஒரு அடையாளம், நான் சமூகத்திற்கு சாபத்தின் அடையாளம். அப்போ மாற்றம் என்பது எங்கே வரணும்னா, முதல்ல தனி மனித மாற்றம். ஆண்டவர் அதைத்தான் இந்த தவக்காலத்தில் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சொல்கிறேன் பாருங்க, குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு தாய் இப்படி ஓடுகிறாள், தந்தை இப்படி ஓடுகிறார் என்று சொன்னால் அந்த கேவலத்தை நாம் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ள முடிகிறது தெரியலையே. அப்போ நம்ம யோசிக்க வேண்டும், இது எங்கேயோ நடக்கிறது, இது எங்கள் வீட்டில் நடக்கலை என்று சொல்லி நம்ம இருந்துவிடக்கூடாது. மாறாக நாம் இப்பொழுதிருந்தே நம்மை பரிசோதித்து பார்த்து, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை போல, அதை நீதி நெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், அவற்றை கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர். அப்போ உங்கள் குடும்பம் அதை கடைபிடிக்கிற குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய இரக்கத்திற்குள்ளே இருக்குங்க. லோத்துங்கிற மனுஷன் ஆண்டவருடைய அந்த கட்டளைகளை கடைபிடிக்கிற மனுஷனாக இருந்தாருங்க. எப்படி தெரியும் நமக்கு? 2 வான தூதர்கள் ஆண் வடிவத்தில் வராங்க, ஆண்களுடைய வடிவத்தில். அந்த ஊர் எப்படி இருந்தது சோதோம் குமோரா? ஆண்கள் ஆண்களோடு புணரக்கூடிய, பெண்கள் பெண்களோடு புணரக்கூடிய ஒரு கேவலமான சமுதாயமாக இருந்தது. அந்த சமூகத்திலே தான் இவர் என்ன செய்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை கரைப்படுத்தி கொள்ளாத ஒரு குடும்பமாக மனுஷனாக வைத்து கொண்டிருந்தவர். இந்த வாலிப பிள்ளைகள் உள்ளே வருவதை பார்த்த உடனே எவன் எக்கடி கட்டு போனால் எனக்கு என்ன என்று சொல்லி அவர் ஓடிவிடவில்லை. மாறாக ஓடி சென்ற அந்த இரண்டு இளைஞர்களையும் கெஞ்சி மன்றாடி தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். அன்பு பிள்ளைகளே, பார்த்தீங்களா, இதுதான் அவங்க செயல்படுத்துகிற விதம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்க விரும்புகிறார். அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு காயம் என்று சொன்னால் கண்ணீர் விடுகிற ஒரு மனநிலை உன்னிடத்தில் இல்லாமல் போனால் நீ இந்த வாழ்வடைகிற நிலையில் இல்லை என்று அர்த்தம். அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம், நீ கண்ணீர் விடு, அடுத்தவர்கள் என்ன செய்வார்களோ என்று நீ சிந்தித்து பாரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அழைக்கிறார். 1 சாமுவேல் 2:12, அப்போது ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர். ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவர்களாக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. அயலார் மீது நீர் அக்கறை கொள்ளணும்னா முதல்ல யார் மீது அக்கறை கொள்ளணும்? ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளணும். கடவுள் எங்கே இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறாருங்க, அவர் இருந்துட்டு போகிறாரு. எனக்கு தெரிஞ்சது ஒரு தெய்வம், எனக்கு தெரிஞ்சது இந்த தெய்வ நம்பிக்கை, நான் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவேன்னு நினைக்கிற நினைப்பு வந்து உன் மனமேட்டிமையினுடைய வெளிப்பாடு. நான் நினைக்கிறது தான் சரி, இல்லை ஆண்டவர் எங்கே இருக்கிறார், எப்படி பேசுகிறார்? ஆபிரகாம் அப்படி தான் தேடினார். இதோ உன் காதுகளுக்குள்ளே வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டுட்டு நீ அதை தூக்கி வெளியே போட்டுட்டு போனின்னா ஆண்டவருடைய மீட்பை காண முடியாது. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 2:4, இந்த கடவுள் மீது அக்கறை கொள்ளக்கூட அந்த 1 சாமுவேல் 2:12 வார்த்தையை உள்வாங்குகிற அல்லது இன்னும் அதிகப்படுத்துகிற ஒரு அடையாளம் பிலிப்பியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். பாருங்கள், ரெண்டு அடையாளம், அக்கறை கொள்ளுதல், ஆண்டவரில் அக்கறை கொள்ளுதல், பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொள்ளுதல். இந்த அக்கறைக்குரிய வாழ்க்கை இருந்ததுன்னா போதும், நீங்கள் இறையாட்சிக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா எங்கேயோ அவர் இருந்திருந்தார்னா அவரே இறையாட்சிக்கு வெளியில் தான் நின்னார். எப்போ கடவுளே இறங்கி இந்த பூமிக்குள்ளே வந்தாரோ அப்போ தான் அவரே இறையாட்சிக்குள்ளே வந்தார், நமக்காக அவர் இறங்கிய போது. அதனால தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீ உனக்காக இருக்கிற அந்த நிலையிலிருந்து மற்றவருக்காக என்கிற நிலைக்குள்ளே நீ கடந்து செல், அப்பொழுது நீ இறையாட்சிக்குள் வாழக்கூடிய தகுதி பெறுவாய். இந்த தகுதியை பெற இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.